இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி தேவனுடைய வார்த்தையை மனிதனுடைய வாய்க்கும் இருதயத்துக்கும் சமீபமாக வைத்து புசிக்கிற காரியத்தை நாம் சிந்திப்போம். நாம் கடந்த வாரம் தேவனுடைய வார்த்தைகளை வாய்க்கு மட்டும் சமீபமாக வைத்து புசிக்கிறவர்களை நாம் பார்த்தோம். அதற்கப்புறம் இருதயத்துக்கு மட்டும் சமீபமாக வைத்து புசிக்கிறவர்களை பார்த்தோம். மூன்றாவதாக தேவனுடைய வார்த்தையை வாய்க்கும் இருதயத்துக்கும் சமீபமாக வைத்து புசிக்கிறவர்கள். வாய்க்கு சமீபமாக வைத்து புசிக்கிறவர்கள் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளை வாயிலே அறிக்கையிடுகிறவர். இருதயத்துக்கு சமீபமாக வைத்து புசிக்கிறவர்கள் என்று சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையை இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். இதில் பார்த்தீங்கன்னா முதல் டைப்பான ஆளுக தேவனுடைய வார்த்தையை வாயினாலே மட்டும் அறிக்கையிடுவார்கள், ஆனால் தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு போகாது. இருதயத்தை வந்து கோட்டை தாழ்பாள்களைப் போல அடைத்து எந்த காரணத்தை கொண்டு இருதயத்துக்குள்ளே போக விடாமல் ரொம்ப கவனமாக பார்த்துக்குவாங்க. இவங்க எல்லாமே வந்து மதத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். எந்த மதமானாலும் சரி, மதம்னு சொன்னாவே பிடிவாதம். வாய்க்கு மட்டும்தான் தேவனுடைய வார்த்தை சமீபமாக இருக்கும், இருதயத்துக்கு ரொம்ப தூரமாக இருக்கும். ஆமாம். ரெண்டாவது டைப்பான ஆளுக தேவனுடைய வார்த்தை வாய்க்கு பக்கமாக வராது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாக பேச தெரியாது, ஆனால் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நற்கிரியல் செய்வார்கள். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே புறஜாதிகள், தேவனுடைய வார்த்தையை அறியாத ஜனங்கள். ஆனால் நற்கிரியைகள் நிறையா இருக்கும். நம்ம வாய்க்கு தேவனுடைய வார்த்தை பக்கமாக இருக்கிறவன், தேவனுடைய வார்த்தை வாய்க்கு பக்கம் இல்லாதவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க, அவங்க விக்கிரக ஆராதனைக்காரன். ஆனால் உண்மையாகவே விக்கிரக ஆராதனைக்காரர் யாருன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தையை வாய்க்கு பக்கமாக வச்சுக்கிட்டு இருதயத்துக்கு தூரமாக வச்சுருக்கிறவனுக்கு தான் விக்கிரக ஆராதனைக்காரனுங்க. இருதயத்துக்கு தேவனுடைய வார்த்தை போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன காரணம் யாருக்காவது தெரியுமா சொல்லுங்கள் பாப்போம். ஏன் தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு தூரமாக இருக்குது? அப்போ இருதயத்தில் என்ன இருக்குது? உலக காரியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இறைமையா 14:4 வாசிப்போம். இது 3 வாசிப்போம். தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு தூரமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆமாம், அங்கே ஒரு விக்கிரகம் இருக்கு. ஏதாவது ஒரு விக்கிரகம் அங்கே இருக்குது. விக்கிரகம்னா ஒரு அடையாள சின்னம். அது நிறைய பேர்த்துக்கு பொருளாசையாக இருக்கலாம், நிறைய பேர்த்துக்கு படிப்பாசையாக இருக்கலாம், நிறையா பேர்த்துக்கு பெருமையாக இருக்கலாம். விக்கிரகங்களை வணங்குறவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு காரியத்துக்கு ஒவ்வொரு விக்கிரகம் இருக்குது. படிப்பு கொண்டு, பணத்துக்கு ஒன்று, அப்புறம் பழி வாங்கிறதுக்கு ஒன்று, ஆசீர்வாதம் வர்றதுக்கு ஒன்று, ஆசீர்வாதம் வீட்டை விட்டு ஓடுறதுக்கு ஒன்று, அப்படி நிறையா மனசில் என்னென்ன எண்ணங்கள் இருக்குதோ அந்த எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி உலக ஜனத்தாக்கு பார்த்தீங்கன்னா அதை விட எத்தனையோ கம்மியாக தான் இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை தெய்வங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு தூரமாக இருக்கிறது காரணம், அங்கே ஒரு விக்கிரகம் இருக்கிறது, அங்கே தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் அடையாள சின்னம் இருக்கிறது, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி மாறி மாறி இருக்கும். அப்போ அது எடுத்து போட்டாதான் தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு பக்கமாய் போய் சேரும். அப்போ இருதயத்துக்கு பக்கமாக போய் சேராமல் வாயில் என்னதான் பேசிகிட்டு இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வீணாய் அளப்புகிறீர்கள், உங்களுடைய ஜபம் கேட்கப்படும் என்று நினைத்து நீங்கள் அதிக வசனிப்பனால் நீங்கள் ஜபம் பண்ணுறீங்க, சத்தத்தை உயர்த்தி ஜபம் பண்ணுறீங்க. அப்போது உங்களுடைய நாமத்தினால் அற்புதங்களை செய்தோம், அடையாளங்களை செய்தோம், என்ன சொன்னாலும் சரி அங்கே இருதயம் தூரமாக இருக்கிறதுனால அக்கிரம செய்யக்காரன்ட்டு. அப்போது தேவனுடைய வார்த்தையை வாய்க்கு பக்கமாக இருக்கிறது போலவே இருதயத்துக்கும் சமீபமாக கொண்டு வர வேண்டும். ரோமர் 10:6-11 வரை வாசிப்போம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை எல்லாரும் வாயினால் அறிக்கிடுறாங்க, ஆனால் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறாங்களா? அது இல்லை. கிறிஸ்தவ மதத்தினுடைய அடிப்படையாக இருக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய நாமத்தை வாயிலே அறிக்கிடுறது. ஆனால் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டாங்களா? இல்லை. அப்போ வாய்க்கு மட்டும் பக்கமாக இருந்தால் ரட்சிப்பு அவர்களுக்கு கிடைக்காது. அப்போ தேவனுடைய ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய நீதி, தேவனுடைய விசுவாச வார்த்தை, இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த விக்கிரகமாகிய ஒரு பொருள் வந்து இருதயத்தில் இருந்ததுன்னா தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போது தேவனுடைய வார்த்தையை இருதயத்துக்கு பக்கமாக கொண்டு போகணும்னு சொன்னால் அங்கே ஏற்கனவே இருக்கிற ஒரு பொருளை எடுத்து வெளியே போட்டுட்டு தேவனுடைய வார்த்தை நம்ம உள்ளே கொண்டு போக முடியும். உபாகமம் 30:11-14 வரை வாசிப்போம். உபாகமம் 30:14 வரை.
உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் ஆனந்தத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்திலும் அல்ல அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது.
போதும். இங்கே பழைய ஏற்பாட்டில் சொன்ன வார்த்தையை அப்போஸ்தலனாய் பவுல் வந்து புதிய ஏற்பாட்டில் எடுத்து சொல்கிறாரு. அப்போ பழைய ஏற்பாட்டில் வந்து மோசே தீர்க்க தரிசிக்கிட்டு ஆண்டவர் சொல்லுவதற்கு உண்டான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய காரியங்களை மோசே சொல்லிட்டார். அப்படின்னா மோசே வந்து 5 புஸ்தகத்தில் ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் இருக்கிற எல்லா காரியத்தையும் எழுதிட்டார். நிறைய காரியங்கள் இருக்குது. அப்போ அந்த எல்லா காரியத்தையும் எழுதி முடிச்சுட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வார்த்தைகளோடு நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அப்போ உடன்படிக்கை பண்ணிவிட்டு இந்த எல்லா வார்த்தையினுடைய பொருளை தெரியணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாய்க்கும் இருதயத்துக்கும் சமீபமாக நீங்கள் கொண்டு வந்தால் நான் சொன்ன அல்லது தேவன் சொன்ன வார்த்தையினுடைய பொருள் வந்து உங்களுக்கு புரியும், இல்லாட்டினா புரியாது. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருக்கு வந்து மோசே கொடுத்த எல்லா வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா உவமையான பொருள் தான், மெய்யான பொருள் கொடுக்கவே இல்லை. அப்ப ஜனங்களுக்கு வந்து யார் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறார்கள், யார் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார்கள், யார் தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கிறார்கள்? மோசை கழுதி கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் போகும்போதும் வரும்போதும் இவைகளை குறித்து பேசி இவைகளை உன் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டும். அப்போ இந்த மாதிரி யார் யார் செய்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தை உனக்கு வாய்க்கும் இருதயத்துக்கு சமீபமாக இருக்குங்க. அப்போ யார் யார் தேவனுடைய வார்த்தையை வாய்க்கும் இருதயத்துக்கு சமீபமாக கொண்டு போகிறாங்கிறத இங்கே சிந்திக்கும் போது அவங்களுக்கு புரியும். அப்போ இங்கே நாம் சிந்திக்கும் போது அந்த சிந்தனை வந்து யாருக்கு புரியும்? இன்னொரு ஆளுக்கும் கூட புரியும். நாம் இங்கே தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கிறோம். அப்போ இங்கே சிந்திக்கிற நேரத்தில் நான் பேச நினைத்ததெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஆளுக்கு புரியும். யாருக்கு? அது ஆண்டவர். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நினைக்கிற மாதிரியே நீயும் நினைக்கிறோம், நான் பேசணும்னு நினைக்கிற மாதிரியே நீயும் பேசணும்னு ஆண்டவர் நினச்சி தான் இதை ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்காரு. அப்போ இங்கே வாசிக்கிறதுக்கே முடியலையே, நேரம் இல்லையே. நிறைய பேர் கரெக்டான டைமில் வாசிப்பாங்க, அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் பேசுகிறதோ சிந்திக்கிறதோ தியானிக்கிறதோ இல்லை, கம்பெனி டைம் மாதிரி ஒதுக்கிடுவாங்க. அப்போ கம்பெனி டைம் மாதிரி ஒதுக்கும் போது என்ன ஆகுது? ஆண்டவர் அந்த டைம் தான் ஒதுக்கிடுவார். அப்போ தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தை தேவனிடத்தில் வந்து புறப்பட்டது, அது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டது. அந்த வார்த்தையை யார் யார் சிந்தித்து தியானிக்கிறாங்களோ அப்போது அதனுடைய பதில் வந்து அது தேவனுடைய சமூகத்திலிருந்து மனுஷனுக்கு கிடைக்கிறது. ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்ச பதிலை அல்லது அர்த்தத்தை இன்னொரு மனுஷனுக்கு சொல்லி கொடுத்தா அவனுக்கு புரியுமா? புரியாது. ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனியாக சிந்திக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா ஒரு ஆள் மட்டும் எப்படியோ கஷ்டப்பட்டு உபவாசம் எடுத்து அல்லது உட்காந்து தினந்தோறும் பைபிளை வாசித்து சிந்தித்து தியானித்து அதனுடைய பொருளெல்லாம் எடுத்து எழுதி ஒரு ஆள் வந்து உலகத்துக்கு கொடுத்தா போதுமே, மற்றவங்களும் ஒன்றும் செய்ய வேண்டாமல் ஈஸியாக கிடச்சிது, மற்றவங்களுக்கு கிடச்சிருமே. அப்போ ஆண்டவர் வந்து அப்படி வைக்கலை, ஒவ்வொருத்தரும் வாசிக்கணும், ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும், ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் தேவனுடைய வார்த்தை இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஆண்டவர் இவ்வளோ வார்த்தை எழுதி கொடுத்து, நீ எப்படி சிந்திக்கிறியோ அல்லது எப்படி தியானித்து நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறியோ அதற்கேற்றபடி உனக்கு புரியும் அப்படிங்கிற கட்டளையை ஆண்டவர் மோசேக்கு கொடுத்துட்டார். யோபு 28:12-14 வரை வாசிப்போம். யோபு 28:12-14 வரை. அப்போ மனுஷன் ஞானத்தை தேடி எங்க ஓடுறான், இங்கிருந்து அந்த நாட்டுக்கு ஓடுறான், அப்புறம் என்ன பண்றானா, ஆழமான கடல்ல போய் ஞானத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய தத்துவ சாஸ்திரங்களை படிக்கிறது, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறது தான் ஆழம். ஆனால் அங்கெல்லாம் போன ஞானம் கிடைக்குமா? ஞானம் வந்து எங்கே வச்சுருக்காருன்னா, ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாய்க்கும் இருதயத்துக்கும் சமீபமாக தேவன் ஞானத்தை வைத்திருக்கிறார். ஆரம்பம். அப்போ அது எங்கே நடக்குது? இருதயத்தில் நடக்குது, அது பக்கமாக இருக்குது. ஒவ்வொரு மனுஷனும் தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவனுடைய கைக்கு ஏற்ற தூரத்தில் இருக்குது. அப்படின்னா இங்கேருந்து அமெரிக்கா காரணம், இந்தியாவுக்கு வருவான், இந்தியாவுக்கு காரணம், ஆப்பிரிக்காவுக்கு வருவான், ஜனங்க இங்கே அங்கேயும் ஓட்டமாக தான் இருக்கும். ஒழிய ஒருத்தனுக்கு ஒன்று கிடைக்கும். ஆமாம், ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய வார்த்தை மிக எளிமையாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாய்க்கும் இருதயத்துக்கும் சமயமாக வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியிலையும் எழுதி எல்லாருடைய கையிலையும் வாசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். உலகத்தில் அதிகமான மொழியில் அடித்து அச்சடித்து அதிகமான ஜனங்களினால் விரும்பி வாசிக்கப்படுகிறது இந்த பைபிள் தான். உலகத்திலே அதிகமாக விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தை, இந்த பைபிள் தான். அப்ப காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எழுத்தின்படியும் அப்படி செய்திருக்கிறார். ஆவிக்குரிய நிலைமையிலையும் ஒவ்வொருத்தரும் வாசித்து சிந்தித்து தியானிக்கும் போது தேவனுடைய வார்த்தை அல்லது தேவனுடைய ஞானம் அவரவர்களுக்கு மிகவும் அருமையாக இருக்கிறது, மிகவும் பக்கமாக இருக்கிறது. இதை அறிஞ்சு கொள்ளாதவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கிருந்து அங்கே போனால் கிடைக்கும், அங்கிருந்து இங்கே வந்தால் கிடைக்கும் அப்படின்னு இன்றைக்கு ஜனங்கள் பல இடங்களுக்கு அலைந்து ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். யோபு 28:20-22 வரை வாசிப்போம்.
இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும், புத்தி தங்கும் இடம் எங்கே? அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்தும் ஆகாசத்து பறவைகளுக்கும் மறைத்தும் இருக்கிறது. நரகமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது.
போதும் சோத்ரா, நிறைய பேத்துடைய கண்ணுக்கு மறைஞ்சிருக்குது, கண்ணுக்கு மறைஞ்சிருக்கு, ஆனால் பக்கத்திலே இருக்குது, கண்ணுக்கு மறைஞ்சிருக்கு, ஆனால் காதலையும் கேட்குது. கண்ணுக்கு மறைஞ்சிருக்குது, காதலையும் கொஞ்சம் லேசாக கேட்குது. அப்போ எவ்வளோ தூரத்தில் இருக்குது? இன்னும் கூட கொஞ்சம் பக்கமாக வந்துருச்சு. இருந்துச்சு, அதான் காதில் லேசாக கேட்குது, கண்ணுக்கு லேசாக மறைஞ்சிருக்குது. கண்ணுக்கு லேசா மறைஞ்சிருக்குதுன்னா வாசிக்கிறது
இல்லை.
பாருங்க, கண்ணுக்கு மறைஞ்சிருக்குது, சகல ஆகாயத்து பறவைகளுக்கும் மறைந்திருக்கிறது அப்படின்னா அதனுடைய பொருள் என்னவா இருக்கா, யாருக்கா தெரியுமா சொல்லுங்க பாப்போம். மறைவா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மறைவா இருக்குது. உண்மையான அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். ஆகாயத்து பறவைகளுக்கு மறைஞ்சிருக்குது அப்படின்னா உலகத்தில் உள்ள விஞ்ஞானிகளுக்கும் கூட மறைஞ்சிருக்கு. ஆகாயத்து பறவைகள் சொன்னால் மிக வேகமாக காரியங்களை புரிந்து
கொள்கிறார்கள்.
ஆமாம், சயின்டிஸ்ட் அவங்களுக்கும் மண்ணுக்கு கண்ணுக்கு மறைஞ்சிருக்குது, ஆனால் எல்லாத்துடைய காதலையும் கேட்குது. எப்போ கேட்குது? நாசமும் மரணமும் நாங்கள் எங்களுடைய காதுகளினால் மாத்திரம் கேட்டோம் என்றது. யார் யார் காதுக்கு கேட்டிருக்குது தேவனுடைய ஞானம்? யாருக்காரு கேட்டிருக்கு? அதான் எப்படி கேட்டிருக்குது? வார்த்தையாக, ஆனால் புரிச்சிருக்காத கேட்குது என்னன்னு சொல்லி புரியலையே. எப்போ கேட்டது சோத்ரா? எப்போ கேட்கும்?
வாசிக்கும் பொழுதே காதாக
அப்போ கேட்க முடியாது, கேட்க அப்படி முடியாது, அப்போ கேட்காது. அதில் இங்கேயே எழுதியிருக்குது, அதுலேயே எழுதியிருக்கு, அதுலேயே அர்த்தம் அதுலேயே இருக்குது. அதில் அர்த்தம் அதுலேயே இருக்குது சோத்திரம். கண்டுபிடிங்க பார்ப்போம் எப்படி காதில் வந்து கேட்குது
அப்படின்னு.
நாசமும் மரணமும் எங்களுடைய காதுகளிலே கேட்டோம் என்றது. அதன் கீர்த்தி, கீர்த்தினா அதனுடைய அருமை பெருமைகளை. நாசம் சொன்னால் பஞ்சம், பட்டினி, கொள்ளை நோய், ஆபத்து. மரணம் சொன்னால் மரணத்துக்கு பக்கமாக போய் தப்பிச்சு வந்தவங்களுக்கு தெரியும் மரணம்னு. அப்போ நம்மளுக்கு வர்ற ஆபத்துகள், நாச மோசங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் வர தோல்விகள் என்ன சொல்லுதுன்னா, நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியே போனதுனால தானே இப்படி உனக்கு வந்தது, தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்து விலகி இருக்கிறதுனால தானே இப்படிப்பட்ட காரியம் வந்ததுன்னு நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய காதுக்கு அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்றைக்கு ஆபத்து, துன்பம், கஷ்டம் வருதோ அன்னைக்கு என்ன சொல்லுன்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் போனதுனால தான் உனக்கு இப்படி வந்ததுன்னு ஒவ்வொருவருடைய காதலையும் துணிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் என்ன பண்ணுவோம், நாமா கீழ்ப்படிய
மாட்டோம்.
அப்போ ஜீவனுள்ளவருடைய சகல கண்களுக்கு ஒளிந்தும் இருக்கிறது. ஜீவனுள்ளவருடைய சகல கண்களுக்கு ஒளிந்திருக்குதுன்னு என்ன அர்த்தம்? ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா யாரு கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு கண்டுபிடிச்ச சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். செத்து போனவங்களுக்கு தெரியும். அப்போ செத்து போனவங்களுக்கு எழுத்தின்படி செத்து போனவங்களுக்கு அங்க தெரிஞ்சு நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? பன்னெண்டு பதிமூணுல கூட சொல்லுது என்னன்னா, ஜீவனுடைய தேசத்திலே அகப்படுவதில்லை, எங்கேயுமே இந்த கண்ணில் சிக்கவே சிக்காது. அர்த்தம் இதுலயே இருக்குது. சொல்லுங்க பாப்பா, எப்படி தேவனுடைய வார்த்தையை இருதயத்துக்கு சமயமா கொண்டு போறது? நாம கிறிஸ்தவ முறைப்படி இருக்கிற பிரசங்கத்தை நிறைய கேட்டு 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 ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், நீ நல்லா இருப்பாய், போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வாயின் வார்த்தையில கேட்டு 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 இருதயத்துல தேவனுடைய வார்த்தையை கொண்டு போகாதனால நாம வந்து ஒரே மாதிரிதான் இருக்கோம். மந்தமா இருக்கு. ஏன்னா வாயில் அறுக்கிட்டு தானே தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டான். ஆனால் இருதயத்தில் விசுவாசிக்கிறது யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை. தெரிஞ்சா தானே அவங்க சொல்றதுக்கு. சரி, இங்கே ஞானம் வந்து ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுவதில்லை, ஜீவனுள்ளோருடைய கண்களுக்கு வெளிப்படுவதில்லை. என்ன அர்த்தம்? சோத்திரம், நானே சொல்லிடுறேன். அப்படின்னா ஒவ்வொருவரும் பாவத்துக்கு மரிச்சாதான், மறுபடியும் பிறந்தாதான் அவங்களுக்கு ஞானத்தை பார்க்க முடியும். அப்போ மறுபடியும் பிறக்கணும்னா என்ன பண்ணலாம்? மறுபடியும் பிறக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? பிறக்கணும்னு சொன்னாவே என்ன வேணும்? சாகுனவன். இப்போ மறுபடியும் பிறந்தேன்னு நாங்கள் சொல்கிறாங்க எல்லாருமே. மறுபடியும் பிறந்தாங்க, எப்படி பிறந்தாங்க? ஆமாம், சாகாமல் எப்படி பிறக்க முடியும்? அப்போ மனுஷன் வந்து ஏதாவது ஒரு காரணத்தில், ஏதாவது ஒரு காரியத்திற்கு வேண்டி அவன் சாக வேண்டும், அப்போதான் மறுபடியும் பிறக்க முடியும். இன்னைக்கு சாகாமையே மறுபடியும் பிறந்துட்டாங்க, எப்படி இருக்கும்? அதில் ஒரு மாற்றம் இருக்காத. அப்போ ஒருவன் தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பாவத்துக்கு மரித்தாதான் அவனுக்கு தேவனுடைய வார்த்தைகள் வாசிக்க முடியும், கேட்க முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 1:1-2. ஆழமான ரகசியங்களை தேடி தேடி போனா ஞானத்தை அடையிறதுக்கு அல்லது தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு மனுஷன் என்ன பண்ணுறான்னா, ஆழமாக தேடி தேடி போகிறான், ரகசியங்களை தேடி தேடி பைபிளில் போயிட்டே இருப்பான். நிறைய பேர்த்துக்கு வந்து மறைக்கப்பட்ட ரகசியங்கள் நிறைய தெரியணும்னு ஆசை, ரொம்ப படித்தா நிறையா தெரிஞ்சுக்கலான்னு நிறைய பேர்த்துக்கு ஆசை. அதிகமாக படித்து அதிகமாக ரகசியங்களை தெரிஞ்சு 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 வேதத்தில் போயாச்சுன்னா என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இல்லையே. தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருந்தால் தானே அந்த இருள் மாறும். அப்போ தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டாதான் அந்த வெளிச்சங்கிறது கிடைக்கும். அதை விட்டு போட்டு இருதயத்தில் எல்லா குப்பை கூட சேர்ந்து இந்த ரகசியங்களையும் சேர்ந்து மொத்தமாக மூட்டை கட்டி வச்சாச்சுன்னா அந்த மூட்டைக்கு மேலே என்னன்னு எழுதிடலாம், தேவனுடைய ரகசியங்கள் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிடலாம். ஆனால் எல்லாம் குப்பையாக தான் இருக்கும். தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நாம் மனம் திரும்பாத வரை நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருந்தாலும் சரி அது நம்மளுக்கு இருள் தான், அறியாமல் தான். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை நம்மளைய மனம் திரும்புவதற்காக கட்டாயப்படுத்தி கொண்டே இருக்கும். அதனால தான் ஆழத்தின் மேல் தேவன் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, அந்த இருளுக்கு மேலே தேவனுடைய ஆவி இருந்து அசைவாடிட்டு இருக்குது. என்ன ரகசியம் தெரிஞ்சாலும் சரி நீ மனம் திரும்பலையா, நீ இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டையா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை மனிதனை கட்டாயப்படுத்தி கொண்டே இருக்கும். ஒன்று கோர்ந்தியர் 13 அதிகாரம் 1-2 வாசிப்போம். ஒன்று கோர்ந்தியர் 13:1-2.
நாம் மனுஷர் பாஷைகளையும் தூத பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை.
போதும். எல்லாம் இருந்து கூட வம்பு இருந்ததுன்னா ஒண்ணுமே இல்லை. எல்லாம் இருக்கும், சகல ஞானம் பேசுவாங்க, பாஷைகளை பேசுவாங்க, ரகசியங்களை பேசுவாங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டு அன்பு இல்லாம வம்பு தான் இருக்கும். ஆமாம், எத்தனை நாள் போட்டாலும் சரி அந்த வம்பு
தான்.
யார் சொன்னது அப்படின்னு பைபிள்ல? பூர்ணமானவனுக்கு பூமியில் இடம் இல்லைன்னு யார் சொன்னது? பைபிள் சொல்லலையே அப்படின்னும். பூர்ணராகும்படி கடந்து போவாங்கன்னு தான் சொல்லுது. போயிட்டே தான் இருக்கணும். பூர்ணராகிறதுக்கு ஒவ்வொரு நாளும் முன்னேறிட்டு தான் இருக்கணும். சோத்திரம். அப்போ தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்வதற்கு ஆகாயத்தில் ஏறினாலும் சரி முடியாது, ஆழங்களில் இறங்கி ரொம்ப ரகசியமான ஞானங்களை தேடி தேடி பார்த்தாலும் முடியாது. தேவனுடைய வார்த்தையை ரகசியங்களை நிறைய தெரிஞ்சிருந்தால் நம்மளுக்கு தேவனுடைய ஞானம் கிடைக்காது. தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, ரொம்ப எளிமையான வழி. அது ஒவ்வொருவருடைய வாய்க்கும் இருதயத்துக்கும் சமயமாக இருக்கிறது. அது இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஒவ்வொருவருடைய காதுகளிலும் அது துணிக்கிறதா இருக்கிறது. யோவான் 3:3-8 வாசிப்போம். யோவான் 3:3-8.
இயேசு அவனுக்கு பிரியமாக, ஒருவன் மறுபடியும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார்.
அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஆகினும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார்.
ஆவியில மறுபடி பிறந்தவன யார் கண்டுபிடிக்கிறது? நம்ம ஒரு மத்தாளத்தை எடுத்துட்டு நான் மறுபடியும் பிறந்து விட்டு நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியில் மறுபடி பிறந்தவன் ஒரு நாளும் யாருக்கிட்டையும் சொல்ல
மாட்டான்.
அப்போ ஆவியில் மறுபடி பிறந்தவன் ஆவி எப்படி காற்று எங்கெங்கே போகுது வருதுங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அது உணர்றோம். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையில் மறுபடியும் பிறந்தவர்கள் ஒருவரும் தங்களை நான் மறுபடியும் பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அப்போ நான் மறுபடியும் பிறந்துட்டேன்னு சொல்லி எழுத்தளவில் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா என்ன? ஆமாம், அவங்க மறுபடியும் பிறக்கலை. வசனம் தான் சொல்லுது. இந்த வசனத்தை எவ்வளவு நாள் நம்ம வாசிச்சிருக்கிறோம், யாருக்காவது நம்ம புரிஞ்சிருக்கிறோமா? நாங்கள் மறுபடியும் பிறந்தாச்சு, நாங்கள் ரட்சிக்கப்பட்டாச்சு. அப்போ இங்கே வசனம் சொல்லுது மறுபடியும் பிறந்தவர்களை வந்து கண்டே பிடிக்க முடியாது. யோவான் 12:24 வசனம். யோவான் 12:24.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தரித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும்.
அப்போ அப்போ தேவனுடைய வார்த்தை கோதுமை மணி, அது இருதயத்தில் விழுந்து அது சாகணும், செத்ததுன்னா நிறைய பலனை கிடைக்கும். அப்போ ஒரு விதை செத்துச்சுன்னா அதில் நெல் மணியாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு தானியமாக இருக்கட்டும், நூற்றுக்கணக்கில் உண்டான தானியங்கள் அதில் விளையும். அப்போ மறுபடி பிறக்கும்போது ஜலத்தினாலையும் பிறக்கணும், ஆவிலையும் பிறக்கணும், ரெண்டுத்துல பிறக்கணும். ஜலத்தினால பிறந்தா தேவனுடைய ராஜ்யத்தை தூரத்தில் இருந்து பார்ப்பான். ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறந்தா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். அப்போ இன்றைக்கு எல்லாரும் ஜலத்தினால மறுபடியும் பறக்கிறதுனா தேவனுடைய வார்த்தையை மட்டும் கேட்டு அதனால் பறக்கிறது. அப்போ இவங்கெல்லாம் என்னென்னா தேவனுடைய ராஜ்யத்தை தூரத்துலேருந்து தான் பார்க்குறாங்களே ஒழிய யாருமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே போகிறதில்லை. இங்கே ஆவியில் பிறந்தால்தான் உள்ளே போக முடியும். இங்கே ஆவியில் பிறக்கிறதுக்கு முடியல. வாயில் வசனம் மட்டும் பேசிகிட்டு இருக்கிறான். ஆனால் ஆவியில் மறுபடி பிறக்கிறதுக்கு ஆவி மாறினா தான் வசனமும் மாறும். ஆவி மாறாமல் இருந்தால் அது எந்த ஆவியில் உள்ளே உக்காண்டிருக்குதோ அந்த ஆவிக்கு தகுந்த மாதிரி தான் வசனத்தை எடுத்து இந்த உபதேசம் இப்படி, இந்த உபதேசம் இப்படி, இது இப்படி, அது இப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய ஆவிக்கு ஏற்றபடி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், பரிசுத்த ஆவியானவரே போதிப்பார். அப்போ ஆவியில் மறுபடியும் பிறந்து அந்த பரிசுத்தாவி உள்ளே வந்தால் தானே போதிக்கிறதுக்கு, அதே உள்ளே விட மாட்டேங்கிறாங்களே, அதான பிரச்சனை. ஆவியில் மறுபடியும் பிறந்தால் தானே நான் ஆவியானவர் போதிப்பார். நம்மளுக்கு ஆவியில் மறுபடியும் பிறக்கலைனா எப்படி ஆவியானவர் போதிப்பார்? ம், கரெக்டாக நான் சொன்னது மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறக்கணும்னா மறுபடியும் சாகணும். அதான் மறுபடியும் பிறக்கிறதுன்னு சொன்னால் தேவனுடைய ஜலத்தினால் மறுபடியும் பிறக்கிறது. அப்படின்னா ஜலம்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை. அப்போ நம்மக்கிட்ட ஏற்கனவே கொஞ்சம் நிறைய வார்த்தைகள்லாம் இருக்கும். இதுக்கு படிச்சது, அதுக்கு படிச்சது, இந்த விசுவாசம், அந்த விசுவாசம், மோட்சம்னா என்ன, நரகம்னா என்ன, பாவம்னா என்ன, நீதினா என்னன்னு நம்மளுக்குள்ள நிறைய காரியங்கள் இருக்கும். அப்போது ஜலத்தினால் மறுபடியும் பிறக்கிறதுன்னு சொன்னால் ஒருவன் தேவனுடைய வார்த்தையினாலே தன்னுடைய அறிவை நிரப்பி அந்த பழைய அறிவெல்லாம் மாற்றி புது அறிவை நாம் பெற்றுக்கொள்ளணும். இப்படி பெற்றுக்கொள்ளும் போது நம்ம தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்குதுன்னு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு நம்ம அதை பார்க்கலாம். வேதத்தை வாசிக்காமல் சிந்திக்காமல் தியானிக்காமல் இருக்கும்போது பல்லவராஜ்யம்னா இருக்குது அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் உண்மையாகவே தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானிக்கிறவர்களுக்கு முதலாவது நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா அறிவில் ஒரு மாற்றம் வரும். அப்போ அந்த அறிவினாலே தேவனுடைய ராஜ்யத்தை, தூரத்தில் இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை தங்களுடைய ஆவிக்குரிய கண்களினாலே பார்ப்பார்கள். அப்போ ஆவிக்குரிய கண்ணில் பார்த்தா தான் அதுக்குள்ளே எப்படியாவது போகணுங்கிற ஒரு முயற்சி நம்மளுக்கு வரும். இப்போ இன்றைக்கி நிறைய பேர் தேவனுடைய ராஜ்யத்தையே பார்க்காம இருக்காங்களே, அப்போ அவங்க எப்படி அடுத்தது ஆவியில் பிறக்கிறது? அப்போ ஆவியில் பிறக்க முடியாது. அப்போ முதல்ல தேவனுடைய வார்த்தையினால், ஜலம்ங்கிற தேவனுடைய வார்த்தையினால் அவங்க மறுபடியும் பிறந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்தை கண்ணில் பார்த்து அப்போ அதுக்குள்ளே போகிறதுக்கு என்ன பண்ணலாம், ஆவியில் மறுபடி பிறக்கணும். அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆவி என்ன பண்ணணும்னா மாறணும். ஒவ்வொருவருக்குள்ளே ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆவி இருக்கும். இந்த உபதேசம் தான் கரெக்டு, அந்த உபதேசம் தான் கரெக்டு, நான் ஆரம்பத்தில் தெரிஞ்சது தான் சரி அப்படிங்கிற நம்மளுக்குள்ளே வந்து ஒரு ஆவி இருக்கும். ஆனால் தேவனுடைய ஆவி தான், ஆனால் அது போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கயோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும். தேவனுடைய வார்த்தையிலேயே தான் போயிட்டுருக்கு அந்த ஆவி, ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் தன்னுடைய சுய சித்தத்தை வந்து செய்து கொண்டே போகும். அப்போ அந்த ஆவியை நாம் மாற்றி எடுத்து தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன, தேவன் என்ன செய்யறதுக்காக என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த மனுஷ ஆவி செத்தாதான் அந்த தேவனுடைய ஆவி உயிரடையும். அப்படி இருக்கும்போது நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து தேவனுடைய காரியங்களை உணர்வு கொள்ள முடியும். அப்போ கோதுமை மணிங்கிறது தேவனுடைய வார்த்தை, அது நம்முடைய இருதயத்தில் போட்டு அது வந்து முழுவதும் செத்து உருமாற்றம் அடைந்து நிறைய தானியங்களாக வரணும். இன்றைக்கி இன்றைக்கி வந்து நம்ம தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். 10 வார்த்தை நம்ம படித்து சிந்திச்சோம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் அது 100 வார்த்தையாக மாறணும். அப்போ தான் நம்மளுக்குள்ளே அந்த கோதுமை மணி செத்துருக்குதுன்னு அர்த்தம். அதை விட்டு போட்டு அன்னைக்கு பேசுனதே திருப்ப 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 பேசிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்குள்ளே கோதுமை மணி சாகவே இல்லை. ரோமர் 8:10 ரோமர் 8:10
மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும்
போதும். அப்போ இங்கே வந்து ஆவி உயிரடையணும்னா என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, முதலாவது சரீரம் சாகணும். தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்யணும், அது வளரணும். தேவனுடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அதுக்கு முதல் செய்ய வேண்டிய வேலை சரீரம் சாகணும் அப்படின்னு எழுத்தின்படி இல்லை. பாவ மனுஷ சரீரம், இந்த சரீரத்தில் இருக்கிற பாவம் சாகணும். அப்படி செத்தாச்சுன்னா அடுத்த நிமிஷமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆவி உயிரெடுத்துடும். 1 பேதுரு 3:17-18
1 பேதுரு 3:18
அப்போ இயேசு கிறிஸ்து ஆவியில் உயிர்ப்பு வைக்கப்பட்டது எப்போன்னு கேட்டிங்கன்னா, மாம்சத்திலே குலைந்தது. அப்படின்னா தீமை செய்து பாட அனுபவிப்பதை பார்க்கலாம். நன்மை செய்யறதுக்காக நம்ம பாட அனுபவிக்கிறோம். அப்படின்னா நம்ம நன்மை செஞ்சதுக்காக மற்றவங்க நம்மளை தூசித்து பேசுறது அல்லது தண்டிக்கிறது, எந்த ஒரு காரணம் இல்லாமல் நம்மளை வந்து எதிர்க்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து உருவாகிற சமயத்தில் நம்முடைய அது உருவாகிற சமயத்தில் அதை நாம் சந்தோஷமாக சகிக்க வேண்டும். அப்படி சகிக்கிற சமயத்தில் நம்முடைய ஆவி உயிரடையும். 1 பேதுரு 4:16 வாசிப்போம். 1 பேதுரு 4:16 போதும். அப்போ கிறிஸ்துவன் சொன்னாவே முதல் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், பாடுபடணும், அதனால் சகிக்கணும், சகித்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ தான் வந்து அவன் வந்து கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய ஒரு தகுதிக்கே மனுஷன் வர்றான். பாடுனா நம்மளுக்கு பிடிக்காத வந்ததுன்னா நம்ம அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும், அதுதான் பாடு. இந்த படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லுவோம், நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் கூட பாடாக படுத்துகிறாங்கன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பேசுறது அதிகமாக பேசுறது கூட நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது, அதுதான் பாடு. சோத்திரம். 1 பேதுரு 2:21
அடிச்சுவடுகளை பின்பற்றி போனோம்
எல்லாரும் சொல்லுவாங்க, இன்றைக்கி கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போனோம்னு சொன்னால், அவர் அற்புதம் செஞ்ச மாதிரி, அவர் பிரசங்கம் பண்ண மாதிரி, அவர் இந்த மாதிரி பேசுகிற மாதிரி தான் போகணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அவருடைய அடிச்சுவடுன்னு சொன்னாவே முதலாவது பாடுபட வேண்டும், சகிக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு வச்சுருக்கார். அப்போது நம் மாம்சத்திலே கொலையுண்டு அல்லது மாம்சத்திலே பாவ மாம்சத்திலே நாம் மறிக்கும்போது நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 15:35-38
புத்தியனே,
நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார்.
அப்ப தேவனுடைய வார்த்தையை நம்ம ஒவ்வொருவரும் இதயத்தில் எடுத்து போடுறோம், அந்த விதை வந்து மறிக்குது, திரும்பவும் வந்து வளரும் போது எப்படி வளரும்? இப்போ நம்ம வந்து மாங்காய் கொட்டை இருக்குன்னு வைங்களேன், அந்த மாங்காயை போடுறோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 நாளில் நல்லா வளர்ந்து அது செடியாக மேலே வரும். அப்போ அது தெரியும் நம்மளுக்கு இது மாமரம் தான் வளருதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் வசனத்தில் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் தேவனுடைய வார்த்தையை போடும் பொழுது அந்த இருதயம் எவ்வளவு பக்குவமாக இருக்கிறது, அது கல் இருக்குதா முள் இருக்குதா, நல்ல மண்ணா உரம் நிறைஞ்ச மண்ணா உரம் இல்லாத மண்ணா அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த விதை வளருது. விதை வளர்ந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வருது? இப்போ கோதுமையை வந்து இருதயத்தில் விதைச்சாச்சு, அது முளைச்சி வெளியில் வரும்பொழுது கோதுமையாக வெளியில் வர்றதில்லை, செடியாக வருது. என்ன எப்படி அழகு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தேவன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஒரு அழகை வச்சுருக்காரு. இப்போ எல்லாரும் பைபிள் படிக்கிறாங்க இல்லைங்களா, எல்லாரும் பைபிள் படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா எல்லாருடைய இருதயத்துலேயும் அது போய் விழுகுது. ஆனால் அவங்க வந்து அந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டு அதை சிந்தித்து தியானித்து பேசுகிற வெளிப்படுத்துகிற விதம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சிலர் வந்து சுவிசேஷ வேலைக்காக வர்றாங்க, சிலவங்க வந்து தீர்க்குதரிசிகளாக வர்றாங்க, சிலவங்க வந்து மெய்ப்பராக வர்றாங்க. இப்படி ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு விசேஷித்த ஞானத்தை தேவன் கொடுக்குறார். அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தைகளை இதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளிருந்து வெளிப்படுகிற ஞானம் வந்து தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விசேஷமான ஞானத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதனால் நம்ம வந்து விதைக்க வேண்டிய வேலை மட்டும்தான் நம்மளது. இது விதைச்சதுன்னா என்னவா வரும் அப்படிங்கிறத நாம் சிந்திக்க முடியாது. இப்போ நான் இந்த அதிகாரத்திலே நம்ம கீழே வாசிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் அற்பமாகனதாக விதைக்கப்படும், அப்போ பார்த்தீங்கன்னா மைமில்லதாக அது எழுந்திருக்கும். இப்போ கனவீனம் உள்ளதாக விதைக்கப்படும், எல்லாரும் சொல்லுவாங்க இவரெல்லாம் பைபிள் ஸ்கூல் படித்து இவனெல்லாம் பைபிள் படித்து எங்கே போய் ஊழியத்துக்கு என்ன ஆக போகிறாருன்னு மற்றவங்களாம் பரிகாசம் பண்ணிகிட்டு இருப்பாங்க.
மரணத்துக்கு
அப்புறம் உயிர்த்தெழுதல் நடக்கிறத பத்தி தான் இன்னைக்கு வந்து இதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பூமியிலேயும் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொருவருடைய இருதயத்துக்கு உள்ள போகும்போது அந்த வார்த்தை முழுவதுமாக மறித்து அது ஒரு கிரியிலாக வெளியே வரும்போது இந்த பூமியில் உயிரோடு இருக்கிற ஜனங்களுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட காரியங்கள் தான் நடக்கும். எதுக்குமே ஆக மாட்டாதுன்னு நாம் சொல்லுவோம், ஆனால் தேவனுடைய வார்த்தை அந்த மனுஷனை மாற்றி ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகும். பெரிய பதவியில் இருப்பாங்க, அவரும் பிரசங்கம் பண்ணுவார், நிறைய படிச்சிருக்காரு நிறையா தெரியும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற தேவனுடைய ஞானம் பார்த்தீங்கன்னா மிக குறைவானதாகத்தான் இருக்கும். அப்போ நாம் இன்றைக்கு சமுதாயத்தில் நாம் நினச்சிக்கணும், பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உயர்ந்த நிலைமையிலிருந்து தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவங்க எல்லாருமே மிக குறைந்த அறிவு தான் இருக்குது. அதே மாதிரி மிக எளிமையான முறையிலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர்கள் கனவீனம் உள்ளவர்களாக எதுக்கு ஆகாதவர்களாக இருந்து தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர்கள் எல்லாமே நல்ல தேவனுடைய வார்த்தைகளை பேசுவார்கள். ஏன்னா தேவனுடைய வார்த்தையினாலே கிடைக்கிற மேனியை மேனின்னு சொன்னால் மதிப்பு மரியாதை. அப்போ நான் வந்து இந்த அளவுக்கு படிச்சிருக்கிறேன், அப்போ இந்த அளவுக்கு படிச்சிருக்கும் போது எனக்கு ஊழியம் செய்யும்போது எனக்கு இந்த அளவுக்கு மரியாதை வேணும், எனக்கு இந்த அளவுக்கு பணம் இருக்குது அதனால் நான் ஊழியம் செய்யும்போது வந்து எனக்கு இந்த மரியாதை வரும் அப்படின்னு ஒவ்வொரு மனுஷரும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது வந்து தப்பு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு தேவனுடைய நாமத்தினால மதிப்பும் மரியாதையும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தையை மறித்தவங்களுக்கு தான் தெரியும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்காரு. அப்போ இந்த இப்போ ரசிக்கப்பட்டு எத்தனையோ நாளாச்சு, எத்தனையோ நாளாக நம்ம பைபிள் படிச்சிருக்கிறோம். நம்மளுக்குள்ள தேவன் எப்படிப்பட்ட மேனியை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார், நாம் என்றைக்காவது சிந்திச்சிருக்கிறோமா அதை பற்றி? நம்ம மேனின்னு சொன்னால் என்ன பண்ணுவோன்னா, நம்ம சொத்து, அதுக்கப்புறம் நம்முடைய சுற்றம், நம்முடைய படிப்பு, நம்முடைய ஞானம், அதைத்தான் நாம் நினைப்போம். ஆனால் அது இல்லை, தேவனுடைய வார்த்தையோடு கலந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு என்ன இருக்குது, அதான் தேவன் கொடுக்கிற மேனி. பொன்னுகொர்தியார் 15 39 46 வரை.
எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மறைத்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதி இருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது.
அப்ப மரித்து தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ள போகும்போது அது மரித்து அப்படின்னா உருமாற்றம் அடைந்து நம்மளுக்குள்ள உயிர்த்தெழுதல் நடக்குது. அப்போ முதலாவது ஜென்ம சரீரம் சாகணும். அப்போ ஜென்ம சரீரம் அல்லது பாவ மாம்ச சரீரம் செத்தாதான் ஆவி உயிர்ப்பிக்கப்படும். அப்போ இங்கே வசனத்தில் நாம் பார்க்கும்போது இல்லை கடைசி வசனம் 46.
ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது.
போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய சரீரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்முடைய வாயின் வார்த்தைகள்னால நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குதுன்னு மற்றவங்கிட்ட நான் இப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத ஒரு தலையொன்று போட்டு, கையொன்று போட்டு, காலொன்று போட்டு, நம்முடைய வாயின் வார்த்தைகள்னாலேயே நம்முடைய சரீரத்தை மற்றவங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறது, இதுதான் ஆவிக்குரிய சரீரம். நான் இப்படிப்பட்டவன், நாங்கள் இப்படி செஞ்சுருக்கோம், அப்படி செஞ்சுருக்கோம், இப்படி செஞ்சுருக்கோம் இப்படின்னு நம்முடைய வாயின் வார்த்தைகள்னாலேயே படம் வரைகிறது, அதுதான் ஆவிக்குரிய சரீரம். ஆனால் ஆவிக்குரிய சரீரம் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது தான். ஆமாம். ஆனால் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை வாயினால் அறிக்கையிடுகிறவர்கள் அல்லது தேவனுடைய வார்த்தையை வாய்க்கு தூரம் சமீபமாக வைத்து இருதயத்துக்கு தூரமாக வைத்திருக்கிறவர்கள் எல்லாருமே அந்த ஆவிக்குரிய சரீரத்தை தான் பெருசாக பெருமைப்படுத்தி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த ஜென்ம சரீரம் எப்படி இருக்குது அல்லது ஜென்ம பாவ மனிதன் அவனுடைய சரீரம் எப்படி இருக்குது அப்படின்னா, அவன் எப்படி இருக்கிறான், அவன் மறைஞ்சிருக்கிறான் பின்னால். அப்போ இங்கே வந்து ஜென்ம சரீரம் பாவிக்கிற பாவ மனுஷன் செத்தாதான் இந்த முதலாவது இந்த ஆவியே உயிர்ப்பிக்கப்படும். இப்போ பாவ மனுஷன் சாகாமல் இந்த ஆவி மட்டும் உயிர்த்தெழுந்து ஆவிக்குரிய சரீரம் மட்டும் பேசிச்சுன்னா அது உண்மையானதல்ல. அப்போ முதலாவது வந்து மாம்ச சாகனம், அதுக்கப்புறம் தான் ஆவி உயிர்ப்பிக்கப்படும். அப்போ பாவ மாம்ச செத்தவங்க எல்லாருமே தங்களுடைய ஆவிக்குரிய சரீரத்தை சொல்ல மாட்டாங்க வெளியில், ஏன்னா சொல்லணும்னு அவசியம் இல்லை. எப்படி ஆவியில் மறுபடியும் பிறந்தவன் காற்று எங்கே போகுது வருது அப்படிங்கிறத பார்க்க முடியாமல் நம்மளால் உணர முடியுதோ, அதே மாதிரி ஜென்ம சரீரம் மரித்தவர்கள் அல்லது பாவ மாம்சத்தை கொலை செய்தவர்கள் அல்லது பாவ மாம்ச வந்து மரித்தவர்கள் அவருடைய செயல்களினால் மட்டும் நாம் உணர்ந்து கொள்ள முடியுமோ ஒழிய அவர்கள் ஒருபோதும் தங்களை வெளிப்படுத்த மாட்டார்கள். நான் ஆவியில் மறுபடி பிறந்திருக்கிறேன், என்னுடைய ஆவி உயிரடைஞ்சிருக்குது, நான் 40 நாள் வாசம் எடுத்திருக்கிறேன், நாங்கள் அங்கே போய் ஊழியம் செஞ்சோம், இத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு இந்த ஆவிக்குரிய சரீரம் தன்னுடைய வாயின் வார்த்தைகள்னாலே தன்னுடைய ஆவிக்குரிய சரீரத்தை படமாக வரைஞ்சி காமிக்காது. ஆமாம், பேசாது. அது வந்து கிரியையில் தான் நடந்துகிட்டே போகும். எனக்குள்ளே இந்த ஜென்ம பாவ மனுஷன் செத்து ஆவிக்குரிய மனுஷன் உயிரோடு இருக்கிறானா, இந்த ஆவிக்குரிய மனுஷன் என்ன பண்ணுவான், வாயின் வார்த்தைகளை வச்சு பேச மாட்டான், கிரியில் தான் நடப்பான். கிரியில் செய்யும்போது காற்று நம்ம மேலே அடிக்கும்போது நாம் எப்படி உணர்கிறோமோ அந்த மாதிரி கிரியைகள் வெளிப்படும் பொழுது அந்த கிரியைகள் யாருக்கு போய் சேருதோ அவங்க உணர்ந்து கொள்வாங்க. அதை விட்டு போட்டு நாங்கள் இப்படி நாங்கள் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாயிலே பேசிகிட்டு இருக்கிறவங்க கிரியில் ஒன்றுமே இருக்காது. அப்போ உண்மையாகவே பாவ மனுஷனை கொலை செய்தவர்கள் அல்லது ஜென்ம பாவ மனிதன் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் தங்களை வெளியே சொல்ல மாட்டார்கள், கிரியிலே நடப்பார்கள். அப்போ இன்றைக்கு ஆவிக்குரிய சரீரம் பிந்துறது அப்படின்னா ஆவிக்குரிய சரீரம் எப்பவுமே பின்னால்தான் நிற்கும். அப்படின்னா ஆவிக்குரிய மனுஷன் தான் வந்து முன்னால் நிற்பான், இவனுடைய அந்த ஆவி பார்த்தீங்கன்னா பின்னால்தான் இருக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தையிலே மறுத்தவர்களுக்கு கிரியில் தான் முதல்ல இருப்பாங்க, அந்த ஆவி வந்து அமைதியாக இருக்கும். தேவனுடைய வார்த்தைகளில் கிரியை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பார்க்கலாம் பிரதர், பார்க்கலாம், ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பா, நான் உங்களுக்காக உருக்கமாக ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நாம் கர்த்தருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுப்போம். நாம் வேணால் இதுக்கு தனியாக 1-4 வாசம் கூட்டம் போடலாம். இப்படி என்னென்னவே பண்ணுவாங்களோ ஒழிய, ஆனால் என்ன உதவிக்காக அவர்கள் கேட்கிறார்கள், நம்மளால் என்ன உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத உதவி செய்ய மாட்டாங்க, கிரியில் இருக்காது. அப்போ தேவனுடைய வார்த்தையை வாயிலும் இருதயத்திலும் ஏற்றுக்கொண்டவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள், அவர்கள் கிரியிலே வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் போகிற இடம் வர்ற இடம் தெரியாது, அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் சிந்திக்கும் போது தானாக அது புரியும். சோத்திரம். இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம வந்து நிறைய டைம் சிந்திக்கிறோம், ஆனால் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது இல்லைங்களா, என்ன காரணம்? ஒன்றா இருக்கு. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 11-16 வாசிப்போம்.
அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளலாம். அவைகள் அவனுக்கு வைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகிருக்கிறது.
இப்போ இங்கே வந்து நம்ம வாசிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மனுஷனுடைய ஆவி சாகணும்னா அங்கே முதலாவது தேவனுடைய ஆவி உயிர் அடைஞ்சிருக்கணும். அப்போ தேவனுடைய ஆவி உயிர் அடையணும்னு சொன்னால் இங்கே இருக்கிற பாவ மனுஷன் சாகணும். அப்போ பாவ மனுஷன் செத்தாச்சுன்னா உடனே தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ள வருது. தேவனுடைய ஆவி வரும்போது நாம் பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ஆவியோடு சம்மந்தப்பட்டிருக்கிற வார்த்தைகளை தான் நாம் சம்மந்தப்படுத்தி பேசுவோம். இப்போ சாதாரணமாக உலக பிரகாரமான ஒரு காரியம் இருக்குது, அப்போ அந்த காரியத்திற்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை அதில் சேர்க்கும்போது எப்படி சேர்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, விசுவாசத்தை அதிகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தான் நாம் அதில் போட்டு நினச்சி பேசுவோம். அப்போ தேவனுடைய ஆவி இல்லாதவங்க மனுஷனுடைய ஞானத்தில் பேசுகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து தங்களுக்கு ஆதாயம், தங்களுக்கு பெருமை, தங்களுக்கு மரியாதை, தங்களுக்கு ஆதாயத்தை கொண்டு வரக்கூடிய வார்த்தைகளை போட்டு தான் அவங்க பேசுவாங்க. அப்போ தேவனுடைய ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கும் போது நாம் தேவனுடைய ஆவியினாலே ஏவப்படுகிற வார்த்தைகளை சேர்த்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் பேசுவோம். ஆனால் இந்த மனுஷன் ஆவியில் பேசுகிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு உள்ளே இருக்கிறது ஜென்ம பாவ மனுஷன், அவன் தான் இருக்கிறான். அப்போ நம்ம தேவனுடைய ஆவியில் பேசுகிற வார்த்தைகளை ஒருவனுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொன்னால் என்ன காரணம் இங்கே இருக்குது. இதில் 14 வசனம் வாசிப்போம். இங்கே நிதானிக்கிற பக்குவம் இல்லைன்னு சொன்னா அவனுக்கு புரியாது, அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். என்ன சொல்லுவானா, இது அவனுக்கு பைத்தியமா தெரியும். அப்ப தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை புரியாது, அவன் நம்மளை பைத்தியக்காரம்பான். அதனால் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறவங்களை பார்க்கும்போது நாம் அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை பேசக்கூடாது. ஏன்னா அவர் என்னமோ பேசிகிட்டே இருக்கார், இப்போ பார்த்தாரு எனக்கு ஒன்றும் புரிய
மாட்டேங்குது.
ஆமாம், வேற வேலையே இல்லை, அதனால் உட்காந்து பைபிளையே படிச்சுக்கிட்டு இருந்துட்டு இதுவே பேசிகிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கு தேவனுடைய வார்த்தைகளை பகுத்தாராய முடியலையோ அவங்க எல்லாருமே பாவ மனுஷன், சாகாதவன். இங்கே ரெண்டு பேரும் போயிட்டு சிந்திச்சுட்டு இருந்தால் எப்படி இருக்கு, ஒரு ஆள் தான் சிந்திக்கணும். இங்கே பாவ மனுஷனும் ஆவிக்குரிய மனுஷனும் சிந்திச்சுட்டு இருந்தானா, நடக்காது. முழுவதும் ரெண்டு பேர் எப்போவுமே சண்டை போட்டே தான் கிடப்பாங்க. கொஞ்சம் புரிஞ்ச மாதிரியும் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். அதனால் புரியாமல் இருக்கிறதுனால அவனுக்கு அது பைத்தியமாக தோணும். அதுக்கு முன்னால் நாமளே வந்து ஆவிக்குரியவங்களை அல்ல ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறதுக்கு முடியாதவங்களை பார்த்து நாமளே பைத்தியம்னு வழங்கிட்டோம்னா அவன் நம்மளை பைத்தியக்காரன் சொல்ல மாட்டான். அப்போது திரும்பவும் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த ஆவிக்குரியவைகளை நிதானித்து அறிகிறவனை அடுத்தவன் கண்டுபிடிப்பானா சொல்லுங்க பாப்பா. இப்போ ஆவிக்குரியவில் இப்போ வந்து இப்போ யோசனை பிரதர் ஆவிக்குரிய காரியங்களை நல்லா நிதானித்து இப்போ தெரிஞ்சு உணர்ந்து கொள்கிறாரு. ஆனால் இவரை வந்து இவர் இப்படி சிந்தித்து தியானிக்கிறவர் அப்படிங்கிறத அடுத்தவங்களுக்கு தெரியுமா, தெரியாது. ஏன்னா நம்முடைய இருதயத்துலேயும் நம்முடைய மனசுலேயும் தானே அது நடந்துகிட்ருக்குது. அவர் சொல்லவும் மாட்டார், ஏன்னா தேவைப்பட்டால் தான் சொல்லுவார். ஏன்னா புரியாதவனுக்கு சொன்னால் அவன் பைத்தியங்கிறான், அதனால சொல்ல மாட்டார். அதனால் தேவனுடைய ஞானத்தை பெற்று தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து நிதானிக்கிறவர்களை மற்றவர்கள் எளிமையாக கண்டுபிடிக்க முடியாது. அவனுக்கு அவ்வளோ சீக்கிரம் தன்னை வெளிப்படுத்தவ மாட்டான். ஏன்னா இங்கே இது சிந்திச்சு பாருப்பா, இந்த வார்த்தை இதுதான் சொல்லுது அப்படின்னு சொன்னால், இல்லை அதில் வேறு அர்த்தம் அப்படிம்பாங்க. ஏன்னா இங்கே சிந்திச்சாதான் புரிகிற மாதிரி ஆண்டவர் வச்சுருக்கார். இருதயத்தில் வந்து அந்த விதை செத்தாதான் வந்து அது வேற ஒன்றா அர்த்தமாக மாறும். இங்கே வந்து இருதயத்திலே தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது எப்படி வந்து சிந்திக்கிறது முடியாத காரியம். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை யார் யாருக்கு சிந்தித்து நிதானித்து பகுத்தறிய முடியலையோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாவ மனுஷன் இன்னும் உயிரோடு வந்துட்டுருக்கான். அவனை சாகடிச்சா இந்த பிரச்சனையை ஒரே வழியாக முடிஞ்சு போயிடும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டவர்கள் அல்லது தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளவர்கள் சிந்திக்கிறவர்கள் இவர்களை பார்க்கும் பொழுது அவர்களாகவே தேவனுடைய வார்த்தைகளை பேசுவார்கள், அல்லது அவருடைய காரியங்களை பேசும்போது அந்த காரியங்களை இவர்களுக்கு நல்லா புரியும். தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்காதவங்களை பார்க்கும்போது விலகியிருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஒன்று சொல்லி அவங்க ஒன்று புரிஞ்சு இதுக்கு வியாக்கியான அவங்க வேற ஒன்று சொல்லி நம்மளுக்கு பிரச்சனை ஆகிறத விட, அப்போ தேவனுடைய ஞானம் இருக்கிறவங்க சாதாரணமாக எப்பவுமே எல்லா இடங்களையும் அமைதியாக தான் இருப்பாங்க. கேட்டால் தான் பதில் சொல்லுவாங்க. கேட்காம சும்மா இருக்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் மற்றவங்களை என்ன நினைப்பாங்க, இவருக்கு பைபிள் படித்து படித்து என்னமா ஆகி போச்சு. அதனால் ஆமாம், அதனால் இவர்கிட்ட வந்தாவே தெரிஞ்சு ஏதாவது லைனாக உட்கார வச்சு படிக்க சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால் அந்த பக்கமே போக வேண்டான்னு எல்லாம் ஓடி போயிடுவாங்க. ஆமாம், அதனால் எந்த வார்த்தையும் வியாக்கியானமே இவர்கிட்ட கேட்கக்கூடாது. எங்கேயோ கேட்டால் எங்கேயோ சொல்லி நம்மளையும் குழப்பி விட்டுருவாரு. அதனால் அவர் சரி கிடையாது அப்படின்றாங்க. அதனால் தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து நிதானிக்கிற பக்குவம் உள்ளவங்க பொதுவாக ஆளை பார்த்து தான் பேசுவாங்க.
ஆமாம்,
ஏன்னா என்ன ஏற்கனவே என்ன குட்டை இருக்குங்கிறது தெரியல, தெரியணுமில்ல. அதனால் அந்த குட்டையை குழப்பணும். அப்போ தான் தெரியும் இந்த குட்டையில் வந்து இந்த மீன் வந்து உயிரோடு இருக்குமா
இருக்காதான்.
வந்துடும், அதெல்லாம் வந்துடும். ஏன்னா ஏற்கனவே இங்கே உள்ள குட்டையை குழப்பி மீன் பிடிச்சிதான் இவ்வளோ மீனாக பிடிச்சி வச்சுருக்காரு. ஆ, ஒவ்வொருவரும் அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற குட்டையை கலக்கி கலக்கி தான் ஒவ்வொரு நாளும் அதை மீன் பிடிச்சி நிறைய மீன் வளர்த்திருக்காங்க இருதயத்தில். அப்போ அடுத்தவங்களாம் பார்க்கும்போது என்ன ஆகும், இது எங்கே மீன் ஒளிஞ்சிருக்குது, அது என்ன இருக்குது இருதயத்தில் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா தேவனுடைய வார்த்தையை போட்டால் போது எல்லாம் குழம்பு போயிடும். சோத்திரம். ஒன்று கொரிந்தியர் 2:6-10 வரை வாசிப்போம்.
பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அறிந்து போகிறவர்களாகி இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையும் பேசுகிறோம். இதை இப்பிரபஞ்சத்துக்கு பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையை கர்த்தரை அவர்கள் சிறுமையில் அறிய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுபவர்களுக்கு ஆயத்த பரிந்தவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகளை மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார்.
போதும் போதும், அப்படி இருந்தும் தேர்ந்தவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். அப்போ தேராதவங்கிட்ட ஞானத்தை பேசினா எப்படி இருக்கும்? அவ்வளோதான். சாதாரணமாக நம்ம சொல்லுவோம், இவெல்லாம் தேர
மாட்டான்,
தேராத கேஸு. அப்போ தேர்ந்தவர்களுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு புரிஞ்சு கொள்கிற தன்மை வந்ததுக்கு அப்புறம் தான் பேச முடியும். அதனால தான் 8 பெயிலு, 9 10 பெயிலு. தேரமாட்டான்னு சொல்லி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்தையும் எப்படியோ ஓரளவுக்கு படித்தா பாஸ் பண்ணி விடுன்னு சொல்லிட்டு 10 வரை கொண்டு போய் கடைசியில் தேராது, +1 +2 போய் அங்கே தேராமல் இருக்கிறது எல்லாமே இதோடு நின்றுக்கும். காலேஜுக்கு போகிறவங்க எல்லாம் கொஞ்சம் தேறி இருக்கிறவங்க. அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையில் தேராமல் இருக்கிறாங்க நிறையா பேர். அவங்கக்கிட்ட ஞானத்தை பேசவே முடியாது. பேசணும்னா அவன் நம்மளை பைத்தியக்காரம்மா, கடைசியில் பண்டிகளுக்கு முன்னே முத்துக்களை போட்ட மாதிரி ஆகிப்போம். அப்போது தேறி இருக்கணும். தேர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் நன்மை தீமை என்னதென்று பகுத்து ஆராயத்தக்கதாக பக்குவப்பட்டிருக்கிற வேண்டும். அந்த நன்மை தீமைகளை சிந்திக்கிறதுக்கே முடியாமல் இருக்கிறவங்கள நாம் வந்து தேவனுடைய ஞானத்தை அவங்ககிட்ட பேசக்கூடாது. அப்படி நம்ம விளங்கியிருந்தோம்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அப்போ இந்த ஞானத்தை எப்படி வச்சுருக்காருன்னா, ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னே மறைத்த ஞானத்தை தேவனுடைய வார்த்தைகளில் மறைச்சி வச்சுருக்காரு. அப்போ தேவனுடைய வார்த்தைகளில் மறைஞ்சிருக்கிறத ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்தித்து தியானிக்கும் போது தான் அவரவர்களுடைய தேவன் அவரவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை வச்சுருக்காரோ அதற்கேற்றபடி தேவன் அவர்களுக்கு புரியும்படியாக செய்வார். அப்போ எனக்கு புரிகிறத விட இன்னொருத்தருக்கு அதிகமாக புரியலாம். ஏன்னா ஆண்டவர் அந்த மாதிரி அந்த மனுஷனுக்கு அப்படி வச்சுருக்கார். அப்போ ஒவ்வொருத்தருடைய ஆசீர்வாதம் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. அதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்க வேண்டும். சிந்திக்கும்போது அதற்கேற்ற மேனியை தேவன் அந்த மனிதனுக்கு தேவன் கொடுக்கிறார். யோபு 26 1-5 வரை வாசிப்போம். யோபு 26:1-5 வரை வாசிப்போம். யாருக்கு அறிவை போதித்தாய்?
உன்னிடத்தில் இருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது? ஜலத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கும் அவர்களோட தங்குகிறவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு.
போதும். இங்கே நாம் பார்க்குறோம், யாருக்கு அறிவை போதித்தாய், உன்னிடத்து புறப்பட்ட ஆவி யாருடையது? சாதாரணமாக யாருடையதாக இருக்கலாம்? சாதாரணமாக மனுஷனுடையதாக தான் இருக்கும். அப்போ அதனால தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நீ அறிவெல்லாம் சொல்லிட்ட, ஆனால் அந்த ஆவி யாருடையது? தேவனுடைய ஆவியா மனுஷனுடைய ஆவியா? ஆமாம். இப்போ ஜலத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கும் அவர்களோடு தங்குறவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு. இங்கிலீஷ் பைபிள் இந்த வாசிங்க பார்ப்போம். அதுக்கு கேஜேவி 26:5 யோபு 26:5 யோபு 26:5 வசனம் கேஜேவியில் இருந்தவங்க வாசிக்கலாம். ஜலத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கும் அவர்களோடு தங்குகிறவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு. அப்படின்னா ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கும், அந்த ஞானஸ்தானம் எடுத்து ஒன்றா கூட்டமாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் தத்தளிப்பு உண்டு. அப்படின்னா மற்ற ஜனங்களை போல இருக்க முடியாது. அப்படின்னா ஒரு பொருள் வந்து முழுவதும் செத்தாதான் தண்ணி வந்து உருமாற்றம் பண்ணும். டெட் திங்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அண்டர் த வாட்டர். ஆமாம். ஒரு பொருள் முழுவதும் மறிச்சாதான் அது தண்ணி வந்து உருமாற்றம் பண்ணும். இப்போ இரும்பு கொண்டை போட்டீங்களே தண்ணிக்குள்ளே, அது அப்படியே தான் இருக்கும். கல்லை கொண்டு வந்து போட்டோம்னா அது சாகாமல் அப்படியே இருக்கும். ஆனால் ஒரு விதையை கொண்டு வந்து போட்டோம்னா 4 ஒன்று மழை வரும். அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் கொண்டு வந்து போட்டாதான் அது வந்து முளைச்சி வேறு மாதிரி வரும். அப்போ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அவர்களோடு தங்குகிறவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு. அப்படின்னா அந்த மாதிரி ஜலத்தினால் மறுபடியும் பிறந்து அல்லது பாவத்துக்கு மறித்த ஜனங்களெல்லாம் சேர்ந்துருந்தா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தத்தளிப்பு உண்டுன்னு சொன்னால் அவங்க மற்ற ஜனங்களைப் போல் உலக பிரகாரமாக எதுலேயும் வாழ முடியாது. அவங்க தனிமையாக இருந்து தான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் அல்லது தேவனுக்காக பாட அனுபவிக்க வேண்டும். அதான் தத்தளிப்புண்டு சொல்லியிருக்கு. அப்போ நம்முடைய இருதயத்தில் போட்ட தேவனுடைய வார்த்தை சாகாமல் இருந்ததுன்னா நம்மளை வந்து தேவனுடைய வார்த்தை நம்மளை உருமாற்றம் பண்ணாது. நம்முடைய உருவம் மாறணும் அல்லது நம்முடைய பேச்சு மாறணும் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலிருந்து மறிக்கணும். அதற்கு நாம் நம்முடைய இருதயத்தை அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவப்படுத்துகிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்களுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. அப்போ தேவனுடைய வார்த்தையை வாயில் வந்து எவ்வளோதான் வச்சுருந்தாலும் நாம் தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது அக்கிரம செய்யக்காரரு நீங்கள் அகன்று போங்க நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்போ தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் சிந்தித்து தியானிக்கும் போது அவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக அல்லது தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார்கள். அதே மாதிரி தேவனுடைய ஆவி இருக்கிறவர்களை காணும்போது இவர்கள் தேவனுடைய ஆவியிலே நிரப்பப்பட்டவர்கள், இவர்கள் தேவனுடைய ஆவியிலே பேசுகிறார்கள், அதனால் நாம் அவர்களோடு பேச வேண்டும் அல்லது தேவனுடைய காரியங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய ஆவி இல்லாதவங்களை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு தேவனுடைய ஆவி இல்லை. காரணம், தேவனுடைய வார்த்தைகளை பகுத்தறிகிறதுக்குண்டான பக்குவம் இல்லை. தேவனுடைய ஆவி இருந்தால் தான் அங்கே தேவனுடைய வார்த்தைகளை பகுத்து ஆராய முடியும். இங்கே பாவ மாம்சம் செத்தால் தான் இங்கே ஆவி உயிர் அடையும். இங்கே ஆவி உயிர் அடையாமல் இருந்தால் அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ தேவனுடைய வார்த்தையை ஏன் நிறைய பேர்த்துக்கு சிந்திக்க முடியல அப்படின்னு சொன்னால், முதலாவது அங்கே தேவனுடைய ஆவி இல்லை. தேவனுடைய ஆவி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம், அங்கே பாவ மனுஷன் இன்னும் சாகலை. இவன் அதை செத்துட்டானா உடனே வந்து ஆவி உயிரடைஞ்சிரும். ஆவி உயிரடைஞ்சோன்னா அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பகுத்து ஆராய்ஞ்சு நம்ம காரியங்களை புரிஞ்சு கொள்ளலாம். அப்போ தேவனுடைய வார்த்தை வாய்க்கும் இருதயத்துக்கும் சமயமாக இருக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை பேசுவார்கள், வாசிப்பார்கள், சிந்திப்பார்கள், தியானிப்பார்கள், கிரியில் இருப்பார்கள். இவங்க வந்து யாருக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கணுமோ அவங்ககிட்ட தான் கொடுப்பாங்க. தேராதவங்கிட்ட தேவனுடைய வார்த்தையை பேச மாட்டாங்க. காரணம், அவன் நம்மளே பைத்தியக்காரன். அதனால் பன்றிகளுக்கு முன்னால் முத்துக்களை போடாமல் தேவனுடைய ஆவியில் காரியங்களை உணர்ந்து நாமளே விலகி இருந்தோம்னா தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம். அதனால் தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்கு பக்கமாக வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், இருதயத்தில் இருக்கிற அந்த விக்கிரகத்தை தூக்கி போட்டு இருதய கதவை திறந்து தேவனுடைய வார்த்தையை நாம் உள்ளே ஏற்றுக்கொண்டு அதை வந்து தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் விதைத்து அது நல்லா வளர்ந்து 30, 60, 100 கனி தரும்படி நாம் அந்த அந்த தேவனுடைய வார்த்தைக்கு வேலி அடைச்சி உரம் போட்டு கல் முள் இல்லாமல் பொறுக்கி வச்சுருந்தோம்னா நல்ல மேனியாக நம்மளுக்கு முளைக்கும். அப்போ இன்றைக்கி எல்லாம் தேவனுடைய வார்த்தை வாயில் இருக்குது, இருதயத்தில் இருக்குதுன்னு போட்டு போட்டு வச்சுட்டாங்க. உள்ள கல் இருக்குது, மண் இருக்குது, பாறாங்கல் இருக்குது, சில இடத்துல வேலியே இல்லை. அப்படி வந்து இருந்ததுன்னா எப்படி தேவனுடைய வார்த்தை வளரும்? அப்படி இருந்து இன்றைக்கி அநேகம் பேர் தேவனுடைய வார்த்தையை பெற்றிருந்தோம், அதற்கு வேண்டான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் ரொம்ப ஏனோதானாக இருந்து, அலட்சியமாக இருந்து, சோம்பலாக இருந்து தங்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிலைமையை மாறணும்னு சொன்னால் நம்மளுக்குள்ள நம்முடைய இருதயத்தை பாதுகாத்து வேலி அடைச்சி உரம் போட்டு கல் முள்ளெல்லாம் பொறுக்கி நம்ம வச்சு கொஞ்ச நாள் காத்திருந்தோம்னா போதும், அது நல்ல மேனியாக நம்மளுக்குள்ள வந்து தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக.